السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولكل أمة جعلنا منسكاً ليذكر اسم الله عليه على ما رزقهم من بهيمة الأنعام. ربي اشرح لي صدري ويسر لي وحل عقدة من لساني يفقهوا قولي. سبحان الله لا علم لنا، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்நிலம் பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, புனித மிகுந்த துல்ஹஜ் மாதம் நம்மிடையே வருகை தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே எல்லா காலத்திற்கும் செய்கின்ற வணக்கங்கள் சிலவற்றையும், எல்லா காலத்திலும் செய்ய முடியாது, குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் செய்ய முடியும், சில மாதங்கள் மட்டும் செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையில் இரண்டு வகையாக பகுத்து வழங்கியிருக்கிறான். ரமலான் மாதத்துடைய நோன்பு ரமலான் மாதத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். ரமலான் அல்லாத மாதங்களை நோக்கக்கூடிய நோன்பு நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு போல. ஆனால் ரமலானிலே விடுபட்டு விட்டால் மற்ற மாதங்களிலே அதை கல்லா செய்து கொள்ளலாம், அந்த வசதி இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய வணக்கம் என்பது ஹஜ்ஜினுடைய காலத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். துல்ஹஜ் மாதம் பிறை 8 முதல் 12 வரை 13 வரை அந்த 5 நாட்களில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அது அல்லாத அந்த 5 நாட்கள் அல்லாத மற்ற காலங்களிலே அதை நிறைவேற்ற முடியாது. ஒரு கால் ஒருவர் ஹஜ்ஜி அந்த ஒரு இடத்திலே தவறிவிட்டது என்று சொன்னால் அடுத்த வருடம் வரையிலும் அவர் எதிர்பார்க்க வேண்டும், அடுத்த வருடம் அந்த நாட்களில் அதை நிறைவேற்ற முடியும். ரம்லான் நோன்பை போல துல்காவதாவிலோ துல்ஹஜ்ஜிலோ அல்லது சவ்வால் மாதத்திலோ நிறைவேற்ற முடியாது. வணக்கங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில குறிப்பிட்ட நாட்களை அமைத்திருக்கிறான், குறிப்பிட்ட மாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். தொழுகை என்பது 5 நேர தொழுகை எல்லா காலத்திலும் கடமை. தவறிவிட்டது என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜி அப்படி அல்ல. அதுபோலத்தான் நாம் நிறைவேற்றுகிற குர்பான் இருக்கிறதே, இந்த குர்பான் ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் அதை தொடர்ந்து 3 நாட்கள் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அந்த நாட்கள் தவறிவிட்டது என்று சொன்னால் உலுஹியாவாக நிறைவேற்ற முடியாது. அந்த குறிப்பிட்ட அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் மட்டும்தான், 10, 11, 12 சாபி முதல் முறைப்படி 100 நாள், இந்த 4 நாட்கள் மட்டும்தான் அதை நிறைவு செய்ய முடியும். சதகாக்களை போல ஜக்காத்தை போல ஆண்டு முழுவதும் எல்லா நேரத்திலும் கொடுத்துக் கொள்வதற்கு இங்கு அனுமதி கிடையாது. ஜக்காத்திற்கும் காலம் கிடையாது. வருடம் பூர்த்தியாகிவிட்டால் பூர்த்தியாவதற்கு முன்னதாகவே நிறைவேற்றிக் கொள்ளலாம், பூர்த்தியான பிறகும் அடுத்த ஜகாத்துடைய ஆண்டு வருகின்ற வரையிலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் தஆலா சில வணக்கங்கள் சில கட்டுப்பாடுகளோடு சில குறிப்பிட்ட நிலைகளோடு ஏற்படுத்தி இருக்கிறான். நம்முடைய வளமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பொதுவாகவே தொழுகையுடைய நேரத்திலே நாம் தொழ வேண்டும், அதுதான் சிறப்பானது, உயர்வானது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவது. ஆனால் நம்முடைய விருப்பத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், தொழுகையை தள்ளி போட்டுவிட்டு இரவு நேரத்திலே எல்லா தொழுகையும் தொழுது கொள்கிறோம். அது இறைவனுக்கு கட்டுப்படுதலாக ஆகாது, கடமை நிறைவேறிவிடும். ஆனால் குர்பான் அப்படி அல்ல. அந்த அந்த நான்கு நாட்களில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த ஆண்டருடைய குர்பான் தவறிவிட்டது, அதுக்கு மேல அதை நிறைவேற்ற முடியாது. அந்த மாதிரியான சில விஷயங்களை அல்லாஹ் அதற்குள்ளே அமைத்து தந்திருக்கிறான். இந்த குர்பானுடைய இந்த செயல் பொதுவாக எல்லாருமே என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வருடத்திற்கு அந்த ஈதுல் அதா வந்துவிட்டால் ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்க வேண்டும், அது ஒரு சடங்கை போல ஒரு சம்பிரதாயத்தை போல என்பதாக கருதிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்தில சடங்கு சம்பிரதாயத்திற்கு இடமே கிடையாது. எந்த சடங்கும் இங்கே இஸ்லாத்தினுடைய வரையறைக்குள் வருவதில்லை. நாம் இந்த நாட்டிலே வாழ்கிற காரணத்தினால் மாற்று சமூகத்தினிடத்தில் இருக்கிற அந்த வளமை நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நுழைந்து விட்டது. எனவேதான் அதை ஒரு சம்பிரதாயமாக பார்க்கிறோம், ஒரு சடங்காக பார்க்கிறோம். திருமணத்தையும் அப்படித்தான் நாம் ஆக்கிக் கொள்கிறோம், ஒரு சடங்கை போல சம்பிரதாயத்தை போல. திருமணம் என்று சொன்னால் இப்படி இப்படி செய்ய வேண்டும், இது மாதிரி செய்ய வேண்டும் என்கின்ற சம்பிரதாயங்கள் நம்மளே நுழைந்து விட்டன. அதுபோலத்தான் நாம் செய்கிற இது போன்ற வணக்கங்களும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த சடங்கும் சம்பிரதாயமும் கிடையாது, உயரிய நோக்கம் கொண்டது. அல்லாஹ்விடத்திலே மகத்தான அந்தஸ்தை பெற்று தருகிற செயல்பாடுகள் இவைகள். அப்படி நியத்தை மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அதற்குரிய கூலி இருக்கிறது, அதை நாம் பிரமித்து போகிற அளவுக்கு மகத்தான நற்கூலி அல்லாஹ் அதற்கு வழங்குவான். நம்முடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், ஒலிக்குள்ளி உம்மத்தின் ஜாலனா மன்சக்கன், நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு அடையாள சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். குர்பானி என்பது ஒரு அடையாள சின்னம், ஒரு சமூகம் பின்பற்றுகிற சின்னம், ஒரு அடையாளம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் எப்படி சுன்னத்தை செய்வார்களோ, முஸ்லிம்கள் என்று சொன்னால் எப்படி தலையை மறைப்பார்களோ, முஸ்லிம்கள் என்று சொன்னால் குர்பானி கொடுப்பார்கள். இது ஒரு அடையாளம். முஸ்லிம்களுக்கு இருக்கிற அடையாளங்களிலே இதுவும் ஒன்று. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், தன்னுடைய விருப்பத்திற்கு ஆடை அணிந்துவிட்டு இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இல்லை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை மறைப்பது நமக்கு அவசியமானது. ஏன் இதுவரைக்கும் மறைச்சா போதுமே, முட்டிக்கால இருந்து தொப்புள் வரைக்கும் மறைச்சா போதுமே, அதுக்கு கீழே தேவையில்லை என்று சொல்லி அதே நிலையிலே வந்து தொழுவதும் அதே நிலையிலே பாங்கு சொல்வதும் இஸ்லாத்தை கேலி கூத்தாக்குகின்ற செயலாகும். மார்க்கம் சொல்லி இருக்கிற அந்த நடைமுறையை கடைபிடித்துதான் வாழ வேண்டும், அதுதான் முஸ்லிமுக்கு அழகு. அதுபோல இந்த குர்பானி கொடுப்பதும் இஸ்லாமிய ஒரு அடையாளம், இஸ்லாத்துடைய அடையாளம். மற்றவர்களும் ஆடு அடுத்து பலி கொடுக்கிறார்கள், அவர்கள் தாங்கள் வணங்குகின்ற அந்த கற்சிலைகளுக்கு அதை அர்ப்பணிக்கிறார்கள், அல்லது வேறு ஏதாவது சைத்தான்களுக்கோ ஜின்னுகளுக்கோ இவைகளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் அதனை வெட்டி அதை அதனுடைய அர்ப்பணமாக அர்ப்பணிக்கிறார்கள். இங்கே இஸ்லாத்தில் அப்படி அல்ல. நீங்கள் அறுக்குகின்ற எந்த பொருளாக, அதாவது ஆடோ மாடோ ஒட்டகமோ எதுவாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறுக்க வேண்டும், அதுவும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை படைத்தவன் அல்லாஹ். அது அல்ல, அது அல்லாத வேறு யாருக்கும் அதை பலியாக்க கூடாது, அனுமதி கிடையாது. அந்த நன்மையை சேர்ப்பிக்கலாம். அறுக்குகிறவருடைய நோக்கமும் அறுக்கக்கூடிய வார்த்தையும் அவர் சொல்லுகின்ற வார்த்தையும் அல்லாஹுவாகவே இருக்க வேண்டும். நான் அல்லாஹுக்காக இந்த குர்பானை நிறைவேற்றுகிறேன், அல்லாஹுக்காக இந்த செயலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறந்தும் கூட இருந்துவிடக்கூடாது. பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் அவர் அறுக்க வேண்டும். அந்த வார்த்தை வாயிலே வரவில்லை என்று சொன்னால் அறுக்கப்பட்ட அந்த பிராணி ஹராமாகிவிடும், அதை உண்ணக்கூடாது. இப்படி அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்றுகிற ஒரு செயல் அந்த செயல். சிலர்களுக்கு சில கேள்வி கேட்டார்கள், அந்த மௌத்தானவர்களுக்கு குர்பான் கொடுக்க கூடாதானே? மௌத்தானவர்களுக்கும் கொடுக்க கூடாது, ஹயாத்தானவர்களுக்கும் கொடுக்க கூடாது. ஹயாத்தானவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாமா? இங்கே நமக்காக நாம் நிறைவேற்றுகிற செயல் அல்ல அது. நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிறோம், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறோம். மரணித்தவருக்காக கொடுப்பது என்று சொன்னால் வழக்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மரணித்தவருக்கு இந்த நன்மை போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கொடுக்கப்படுகிறதே தவிர, நான் மௌத்தானா இந்த இப்ராஹிமுக்காக வந்து கொடுக்கிறேன் என்று யாரும் நியத்தி செய்வதில்லை. அப்படி யாராவது செய்வார்களா? அல்லாஹ்வுக்காக என்று பகரமாக எனது தந்தைக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு யாரும் நினைப்பதில்லை. யாருலா நான் உனக்காக இதை நிறைவேற்றுகிறேன், இந்த நன்மையை என்னுடைய தந்தைக்கு சேர்ப்பிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுக்கு சேர்ப்பிப்பாயாக, அப்படியே தான் நியத்தி செய்யணுமே தவிர அது அல்லாது வேறு யார் சில பேர் போய் சொல்லுவாங்க, நான் நாகூர்ல போய் குருபான் கொடுக்கிறேன், ஏர்வாடியில போய் குருபான் கொடுக்கிறேன். அங்கே அரங்கப்பட்டவருக்காக வந்து குருபான் கொடுப்பது அல்லது அந்த நன்மை அவருக்கு சேர்ப்பிப்பது. அந்த குருபானுடைய நன்மை, நான் இப்போது ஒரு குருபானை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நான் அவருக்கு கொடுக்கிறேன், அவருக்காக நியதி செய்கிறேன். அப்ப அந்த நன்மை அவருக்கு போய் சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து 10 ஆண்டுகளும் குர்பானை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவேதான் அது கடமை வாஜிப் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். 10 ஆண்டுகளில் 1 ஆண்டு கூட குர்பான் கொடுக்காமல் இருந்ததில்லை. இந்த 10 ஆண்டுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல்லாஹ் தொழுகை முடிந்து விட்ட பிறகு, குத்பா எல்லாம் முடிந்த பின்னால் தொழுகைக்கு பிறகுதான் குத்பா, ஈதுல குத்பா மெம்பர் படியிலிருந்து இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகள் கொண்டு வரப்படும். அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். ஹதீஸிலே வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது, நல்ல கொம்புகள் உள்ள அடர்த்தியான ரோமங்களை கொண்ட கொழுத்த, நல்ல கொழுத்த 2 ஆடுகளை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கையாலே அதை அறுப்பார்கள். அறுக்குகிற போது முன்னால் அவர்கள் நியதி செய்வார்கள், யாருலா இந்த ஒரு ஆடை, இந்த ஒரு ஆட்டை எனக்காகவும் எனது குடும்பத்தாருக்காக வேண்டியும், யா அல்லாஹ் நான் உனக்காக அறுக்கிறேன், இந்த நன்மை எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும். மற்றொரு ஆட்டை என்னுடைய உம்மத்தினர்கள் அத்தனை பேர்களுக்காக வேண்டியும் நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியதி செய்வார்கள். என்னுடைய உம்மத்தினர்களில் யாருக்கெல்லாம் குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களுடைய நன்மைக்காக அறுக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியதி செய்வார்கள். சரியான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நியதி செய்து அறுக்கிற போது, பெருமானாவுடைய உம்மத்தினர்கள் என்று சொல்லுகிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முதற்கொண்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு கடைசி கால மனிதர் வரையிலும் ரசூலுல்லாஹி உம்மத்து தான். பெருமானாவுடைய காலத்தில் எத்தனை சஹாபாக்கள் இறந்து போயிருப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் கொடுக்கிற காலத்தில் எத்தனை சஹாபாக்கள் இறந்து போயிருப்பார்கள், அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். இன்று இருக்கிற வஹாபிகள் சொல்கிறார்கள் மௌத்தானங்களுக்கு குர்பான் கொடுக்க கூடாது. அப்படி அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியத்தை செய்தார்களோ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, அழகானது. எனவே நாம் வசதி உள்ளவர்கள் நம்முடைய வீட்டிலே குர்பான் கொடுக்கிற போது நம்முடைய கடமை நீங்குவதற்காக ஒன்றை செய்கிறோம், இன்னொன்றை மறைந்த நமது முன்னோர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, மோதாதையர்களுக்காக மனதிலே நியத்து வைத்து, யாரெல்லாம் இந்த குர்பானுடைய நன்மையை நான் அவர்களுக்கு சேர்ப்பிக்கிறேன், இந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்ற நோக்கத்திலே நிறைவேற்றுவதும் மார்க்கத்திலே அழகானது, விரும்பத்தக்க செயல். அதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ எதற்குமின் பகிமத்தில் அல்லாம், அல்லாஹ் கால்நடைகளை ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்களை அல்லாஹ் உங்களுக்கு அறுத்து உண்ணுவதற்குரிய அந்த ஹலாலை வழங்கி இருக்கிறார், உண்ணுவதற்கு அனுமதித்திருக்கிறார். இதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நீங்கள் அறுக்குகின்ற போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைமுறை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஒழிக்கப்பட வேண்டும், எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறது. உறங்குகிற போதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உறங்கு, எழுந்திருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, மலம் தினம் கழிக்க போகிற போதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, வெளியில வந்த பிறகும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, உண்ணுகிற போதும் சொல்லு, உண்ணு முடித்த பிறகும் சொல்லு, வெளியில போகிற போதும் சொல்லு, உள்ளே வருகிற போதும் சொல்லு. அல்லாஹ்வுடைய பெயர் சதாவும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதன் காரணமாகத்தான் இந்த நடைமுறையை, இந்த குர்பான் என்ற நடைமுறையை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, செயல்பாட்டிலே உங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த நோக்கத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னொரு செய்தி இருக்கிறது, நிறைவேற்றுகிறவர்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், அப்போது அது அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவார், ஒத்துரு அலைஹிம் ரப்பனை ஆதம் பில் ஹக். நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 ஆன்மாக்களை குறித்த செய்தியை நீங்கள் சொல்லி காட்டுங்கள். இது கர்ணபா குர்பானன், 2 பேரும் குர்பான் கொடுப்பதற்கு நெருங்கினார்கள். மற்ற குப்பிரமின் அதிகமா, அதில் ஒருவர் சொன்னார், காலல் அத்துலன்னக்க, உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார். யாரிடத்திலே குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவரை பார்த்து சொன்னார், உன்னை நான் கொன்று விடுவேன். கால மற்றவர் சொன்னார், இன்னமாய தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா குர்பானை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சமுடையவரிடத்திலிருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியை அவர் சொன்னார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். ஏற்கனவே இந்த செய்தி பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆண் மக்கள் சுவனத்திலே பிறந்தவர்கள் இரண்டு இரட்டை குழந்தைகள், பூமியிலே பிறந்தவர்கள் இரண்டு இரட்டை குழந்தைகள், அப்ப வேறு மனிதர்களே கிடையாது. ஒரு சூழலையே அவ்வா அலைஹிஸ்ஸலாமுகள் நெஞ்சைகளாக பிறந்தன, அது ஒன்று ஆண் ஒன்று பெண். அது மாதிரி சுவனத்திலே பிறந்தவர் காபில், அவரும் இக்லீமா என்று சொல்லுகிற அந்த பெண்ணும், இங்கே பூமியிலே பிறந்தவர் ஹாபீல் என்பவரும் யகூதா என்று சொல்கிற பெண்ணும் பிறந்தார்கள். அப்ப அவர்களுக்கு திருமண சட்டம், அந்த காலத்தில் என்ன சட்டம் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தால், முதலே பிறந்த பெண்ணுக்கு இங்கே இரண்டாவது பிறந்த ஆண் ஜோடியாகவும், முதலே பிறந்த ஆணுக்கு இரண்டாவது சூழலிலே பிறந்த பெண் ஜோடியாகவும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அண்ணன் தங்கச்சி தான் இருந்தாலும் கூட அன்றைக்கு மனிதர்கள் கிடையாது, அவர்கள் தான் இருந்தார்கள். அதன் காரணமாக அந்த சம்பந்தம் திருமணம் என்பது அப்படி வகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் காபீல் என்பவர் தன்னோடு பிறந்த இக்லீமாவை திருமணம் செய்ய விரும்பினார். காரணம், அந்த பெண்ணு கொஞ்சம் அழகாக இருப்பாள், இரண்டாவது சூழலை பிறந்த பெண்ணை விட அவள் அழகாக இருப்பாள். அதனால் இரண்டாவது தன்னோடு பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார். இதன் காரணமாக தன்னுடைய சகோதரர் ஹாபீலை அவர் பகைமையாக பகையாக நினைத்தார். என்னடா இவன் இருக்கிறனாலதான நமக்கு இந்த பொண்ணு கிடைக்கல அப்படின்னு பகை உணர்வோடு இருந்தார். இவர்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே பிரச்சனை வந்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொன்னார்கள், ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, காபீல் என்பவர். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி ரெண்டு பேரும் குர்பான் கொடுங்க, யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் இக்லீமாவை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று தீர்ப்பு செய்தார்கள். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம், அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார்கள். இங்கே இரண்டு பேர்களும் அந்த காலத்திலே குர்பான் அங்கீகரித்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்படி கறி இறைச்சியெல்லாம் பங்கு வைத்துக் கொடுப்பதல்ல, அவருடைய குர்பானை அவர்கள் ஒரு இடத்தை கொண்டு போய் வைத்து விட வேண்டும். யாரெல்லாம் என்னுடைய குர்பான் இதை ஏற்றுக்கொள் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும், அங்கீகரிக்கப்பட்ட குர்பானை மட்டும் அது கறித்து விடும். எது அங்கீகரிக்கப்படவில்லை அது விட்டுவிடும். இந்த அடிப்படையில் இரண்டு பேர்களும் தங்களுடைய பொருட்களை கொண்டு குவித்தார்கள். அதில் காபீல் என்பவர் விவசாயியாக இருந்தார். அவர் தொழியும் கலந்த உயரும் கலந்திருக்கிற மட்ட ரகமான கோதுமையை கொண்டு போய் தன்னுடைய சார்பாக குர்பானிக்கு வைத்தார். ஹாபீல் என்பவர் ஆடு வளர்ப்பவராக இருந்தார். அவர் கொழுத்த நல்ல கிரகாத்திரமான ஒரு ஆட்டை கொண்டு போய் குர்பானிக்கு வைத்தார். இந்த இரண்டு குர்பானையை வைக்கப்பட்ட போது வானத்திலிருந்து இறங்கிய நெருப்பு ஹாபீலுடைய குர்பானை ஆட்டை மட்டும் கரித்து விட்டது, அந்த குர்பானை காபீலுடைய குர்பானை தொடவில்லை. இதன் காரணமாக அவர் ஆத்திரம் அடைந்தார், தன்னுடைய சகோதரை கொன்றார் என்றெல்லாம் வருகிறது செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறார். இதில் இரண்டு விஷயங்கள் நமக்கு ஒன்று புலப்படுகின்றன. ஒன்று, இந்த குர்பான் என்ற வணக்கம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே வணக்கமாக்கப்பட்டிருக்கிறது, மற்ற வணக்கங்களைப் போல் அல்ல. எல்லாமே அதற்கு பிறகு வணக்கமாக்கப்பட்டவை தான். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே மனிதன் பிறந்த பிறகு ஒவ்வொரு நபியுடைய காலத்திலே ஒவ்வொரு வணக்கங்கள் அல்லாஹ்வால் வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே குர்பான் என்ற அந்த செயல் வணக்கமாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஹாபீல் காலருடைய நிலைமையை போன்று நம்முடைய நிலை இருந்தால் இன்றைக்கு எப்படி இருக்கும்? ஆபீல் காலருடைய காலத்தில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மூசா அலி இஸ்லாமர்களுடைய காலம் வரையிலும் இதே நடைமுறைதான் இருந்து வந்திருக்கிறது. சில நாட்களை காலங்களில் ஒரு மைதானத்திலே கொண்டு போய் குர்பானுடைய பொருளை வைப்பார்கள், வானத்திலிருந்து நெருப்பு இறங்கும். சில நாட்களில் சில நபிமாருடைய காலத்திலே மலையினுடைய முகத்தின் மீது, மலையின் மீது கொண்டு போய் வைப்பார்கள், அப்போ வானத்திலிருந்து இறங்கி நெருப்பு கரித்துவிடும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாருடைய குர்பானை விட்டுவிடும். சில நாட்களில் யூதருடைய காலத்திலெல்லாம் தன்னுடைய வீட்டுடைய முகத்தின் மீது கொண்டு போய் வைப்பார்கள், செய்யப்படவில்லை, அதை விட்டுவிடும். அப்ப அந்த மக்கள் இவருடைய குருபான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார், ஒரு எண்ணம் சரியில்லை என்று விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுத்தால அப்படிப்பட்ட ஒரு துகுமத்திலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றி இருக்கிறார். பெருமானார் உம்மத்தினருக்கு அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று, நாம குருபான் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் சரி வெளியில தெரியாது, எல்லாருடைய குருபானையும் அல்லாஹ்வுத்தால சமமாக ஆக்கிவிட்டால் யாருடைய உள்ளத்தில் இறைச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய குருபானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அந்த அடையாளத்தை அல்லாஹ் காட்டுவதில்லை. இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கிற மிகப்பெரிய அருள் அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு கிடைத்த அந்த பேரருள். நம்ம என்ன நன்மை செய்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற விஷயமே யாருக்குமே தெரிவிக்கப்படாது. அப்படியான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வந்து ஆட்டை கொடுத்தாலும் சரி மாட்டை கொடுத்தாலும் சரி, ஏன் ஒட்டகத்தையே வாங்கி கொண்டு வந்து குர்பான் கொடுத்தாலும் சரி, ஒட்டகத்தை கொண்டு வந்து குர்பான் கொடுப்பது என்பது நமக்கு கொஞ்சம் சிரமமான வேலை இல்லையா? ஆடு மாடு என்பது இலகுவானது, அது நம்முடைய பகுதியில் ஆடு என்பது சீக்கிரமாக கிடைத்துவிடும். மாட்டு உணவை சாப்பிடாத காரணத்தினால் நிறைய பேர்கள் ஆட்டின் பக்கமே விருப்பம் இருக்கிறார்கள், கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒட்டகம் என்பது அந்த அரபு நாட்டு மக்களுக்கும் அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அது வசதியான ஒன்று. நாம் சிரமப்பட்டு இதைவிட பன்மடங்கு அதிகமான காசை கொடுத்து ஒட்டக குர்பானியிலே நாம் சேர்ந்து கொண்டாலும் சரியே, இங்கு அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. அப்படி யாரும் கருதி கொள்ள வேண்டாம். நீங்கள் கொடுக்கின்ற இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை அடைந்து விடுவதில்லை. வலாக்கி அனாதுவா மின்கும் என்றாலும் உங்களது உள்ளத்திலே அந்த நேரத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த இறையச்சம் மட்டுமே அல்லாஹ்வை சென்று அடையும். எந்த இறையச்சத்தோடு நிறைவேற்றுகிறீர்கள், எந்த நோக்கத்தோடு எந்த எண்ணத்தோடு நிறைவேற்றுகிறீர்கள், பெருமைக்காக புகழுக்காக நிறைவேற்றுகிறீர்களா, அல்லது யாராவது நம்மை குறை சொல்வார்கள் என்பதற்காக வேண்டி நிறைவேற்றுகிறீர்களா, அல்லது கடமையை தட்டி கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நிறைவேற்றுகிறீர்களா என்ற உணர்வை அல்லாஹ் பார்க்கிறான், அந்த எண்ணத்தை பார்க்கிறான். அதன் மூலமே அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று முடிவாகும். நிறைய பேர் நம்மிடத்தில் ஆடு வாங்கி கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது, ஆனால் கூட்டு குருபானிலே போய் சேர்ந்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு ஆடு வாங்கி கொடுக்கணும்னா 15,000, 10,000, 20,000 செலவு பண்ணணும். கூட்டு குருபானில பக்கத்தில் 2,000 ரூபாய் கொடுத்தா போதும். வசதி உள்ளவர்கள் அதை ஆட்டினார்கள். மாட்டுக்கறி சாப்பிடாதவர்கள் விரும்ப மாட்டார்கள், அதை வெறுப்பார்கள். ஆனால் குருபானி என்று வருகிற போது மட்டும் சேர்ந்து கொள்வார்கள். அங்கே இருப்பவர்களும் அதுக்கு தகுந்தாற் போல, கறி நீங்க வாங்கினா வாங்கிக்கிறீங்க, எல்லாத்தையும் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதன் காரணமாக கடமை முடிந்து விட்டது. இந்த அப்படி இந்த நிலையிலே நிறைய பேர்கள் தவறான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்க கொடுக்கக்கூடிய பணமோ அல்லது நீங்க உங்களுடைய செயல்பாடுகளும் முக்கியம் அல்ல, அல்லாஹ் உங்க எண்ணத்தை தான் பார்க்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யாத வரை நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு இறைச்சியை விரும்புகிறீர்கள், அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர, நீங்கள் விரும்பாத ஒன்றை அல்லாஹ்வுக்காக செலவு செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு கல்யாணம் வந்துட்டா 50 ஆடு 100 ஆடு வேணாலும் அறுத்து கொடுக்கிறோம், அந்த வசதி இருக்கிறது நம்ம இடத்துல ஒரு கல்யாண விருந்துக்கு இல்லையா? ஒரு 7 ஆள் சரியே 10 ஆடுன்னா 10 ஆடு வாங்கி நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாள் ஒரு விருந்துக்கு செலவு செய்கிறோம். அது நமக்கு கஷ்டமாக தெரிவதில்லை, மிக இலகுவாக இருக்கிறது. ஆனால் துரோகத்தியமாக வந்துவிட்டால் ஒரு 6 கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்றுக்கு இன்னொன்றை சேர்த்து கொடுக்கலாம் என்பதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கிறது. அப்ப நம்முடைய செலவுகள் எப்படி வீணாகிறது என்று பார்க்க வேண்டும். இங்கு அல்லாஹ் விரும்புவது நம்முடைய எண்ணத்தை தான் பார்க்கிறான். அதை சொல்லிக்காட்டுவார்கள், சொல்லி காட்டுவார்கள். உங்களுடைய நண்பருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் யாராவது மட்டமான பொருளை வாங்கிட்டு போவீங்களா? நண்பர் அவர் நம்மை குறைவாக எண்ணிக்கொள்வார். அதன் காரணமாக யாரும் தரம் குறைந்த மட்டமான பொருளை யாரும் தன்னுடைய நண்பருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதில்லை. ஆனால் உயர் நண்பராக இருக்கிற அல்லாஹ்வுக்கு மட்டும் எந்த மட்டமான பொருளை வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு என்ன நட்பு இருக்கிறது? அல்லாஹ்வின் மீது எங்கு அன்பு இருக்கிறது? அன்புள்ளவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும். இந்த மனிதர்களை விடையெல்லாம் மனிதர்கள் நாம் செய்கிறோமோ அதை விட உயர்வானதை சிறப்பானதை மனநிறைவோடு கொடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பு. இந்த குர்பானிக்கு கூட நான்கு தத்துவங்களை சொல்வார்கள். ஒன்று அத்தகவு அல்லாஹ், இது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி, நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் அந்த நோக்கத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும். குர்பான் என்று சொன்னாலே நெருங்குதல் என்றுதான் பொருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். இதனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய அந்த அமலை அவர்கள் செய்து காட்டினார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்தை நிறைவேற்றுகிற, அதை உயிர்ப்பிக்கிற அந்த நோக்கம் இரண்டாவதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த நாளிலே தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னை சுற்றி இருப்பவர்கள், அவர்களுக்கு விசாலமான உணவு வழங்கப்பட வேண்டும். அந்த இறைச்சியின் மூலமாக குர்பானுடைய இறைச்சி இருக்கிறது, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஜக்காத்துக்கு கொடுக்க முடியாது, யாரு வாங்க தகுதி பெற்றவரோ அவருக்குத்தான் நிறைவேற்ற முடியும். குர்பானுடைய இறைச்சி எந்த பணக்காரங்களுக்கும் அனுப்பலாம், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு. அவங்கதான் வசதியாத்தான இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்க வேண்டியது இல்லை, எல்லாருக்குமே கொடுக்கலாம். குறிப்பாக அந்த இறைச்சியை தாங்களும் சாப்பிட வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அன்று ஒரு நாளுடைய உணவு அவர்களுக்கு விசாலமாக நல்ல முறையிலே சந்தோஷமாக அவர்கள் உண்ண வேண்டும் என்பது மூன்றாவது நோக்கம். இப்படி சொல்லுகிற போது இடையில இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சில பேர்கள் குர்பானை ஆட்டை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அது யாரு வாங்கி போய் சந்தையில போய் வாங்கிட்டு வந்து அதை வீட்டுல கட்டி போட்டு அதுக்கு தீனியை கொடுத்து அது கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதையெல்லாம் பார்க்கிறது எப்படி? அதுக்கப்புறம் அதை அறுத்து அதை இது பண்ணி கறியை துண்டு போட்டு அதை கவர்ல போட்டு பாக்கெட் பண்ணி வீடு வீடா கொண்டு போய் அலையணும், இதெல்லாம் தேவையில்லை. அந்த மதரசாக்கு கொடுத்துடலாம், இந்த எத்தீம்கானாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியும் செய்யறாங்க. இது முறை அல்ல, இது மார்க்கம் அல்ல. மார்க்கம் சொல்லி காட்டுகிற முறை அக்கீக்காவுடைய கரியம் அப்படித்தான் கொடுக்கிறார்கள். அக்கீக்காவை பற்றி ஒரு தவறான புரிதல் மக்களிடத்தில் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் அக்கீக்காவுடைய இறைச்சியை பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. பெற்றோர்கள் அதை சாப்பிட வேண்டும், அது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்கதுன்னு. இவங்க வந்து இந்த அக்கீக்காவுடைய இறைச்சியை இது போல மதரசாக்களுக்கும் அங்கங்கும் கொடுத்துடுறாங்க, அது மார்க்கம் அல்ல. மதரசாக்கு செய்யணும், உதவி செய்யணும், அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதெல்லாம் தடையில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டியிருக்கிறது, அந்த இறைச்சியை மூன்று பங்காக வைங்க. ஒன்று உங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு பங்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக ஒரு பங்கு, மற்றும் உம்மத்தில் இருக்கிற ஏழைகளுக்காக ஒரு பங்கு. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறது. அதை விட்டுவிட்டு நான் எல்லாத்தையுமே மதரசாக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னானா, அங்கே யாருக்கு பாதிப்பு உண்டாகிறது? ஏழைகளுக்கு பாதிப்பு உண்டாகிறது, குடும்பத்தார்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது. ஏதோ வருஷம் முழுவதும் பேசாம பகையா இருப்பவர்களும் கூட இறைச்சி அனுப்புகிற போது சரி ஞாபகம் வச்சு அனுப்பியிருக்கிறானே அப்படிங்கிற பகை உணர்வு கொஞ்சம் குறையும், அதுக்கு வாய்ப்பே இல்லாம பண்ணிடுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உலாமின் ரஹீனத்துன் அகீகத்தின், ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவால் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை பிறந்த குழந்தைகள் அகீகா என்ற அந்த செயலால் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. துது பகவான் யோமன், அதை எதுவரையிலும் என்று சொன்னால் அந்த அகீகாவை நிறைவேற்றுகிற வரையிலும். அகீகா கொடுப்பதற்கு சிறந்த நாள் எதுன்னு சொன்னால் குழந்தை பிறந்து ஏழாவது நாள், ஏழாவது நாள் நிறைவேற்றுவது சுன்னத்து. அகீகா மட்டும் சுன்னத்தல்ல, ஏழாவது நாள் பிறந்த ஏழாவது நாள் அகீகா கூப்பிடுறது சுன்னத்து, முடியை களைவது சுன்னத்து, சுன்னத்தை செய்வது சுன்னத்து. இது மூணு சுன்னத். ஒரு கால அந்த ஏழாவது நாள் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் பதினாலாவது நாள், மூன்று வாய்ப்பு. பதினாலாவது நாள், பதினாலாம் நாளும் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இருபத்தி ஒன்னாம் நாள். இந்த மூன்று வாய்ப்பும் தவறு விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், அந்த சுன்னத்து கிடைக்காது. அகீகா நிறைவேற்றுகிற சுன்னத்து கிடைக்கும், அந்த அந்த நேரத்துடைய சுன்னத்து கிடைக்காது. ஆனா வாழ்க்கை முழுவதும் கொடுத்துக்கலாம். ஒரு குழந்தை ஏழை பிறந்து ஏழு நாட்கள் வரை உயிரோடு இருக்கவில்லை, நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ இறந்து போய்விட்டது, அல்லது பிறக்கும் போதே இறந்து விட்டது, வயிற்றுக்குள்ளே இறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அகீகா கிடையாது. ஏழாவது நாள் தான், அதாவது மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தெளிவான வரையறைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏழு நாட்கள் அந்த குழந்தை வாழ்ந்தால் தான் அகீகா, ஏழு நாட்கள் கூட இறந்து போயிட்டது என்று சொன்னால் அகீகா இல்லை. இப்ப நம்மள அப்படிதான், அல்லாஹ் எல்லாத்துக்கும் காப்பாற்றணும், நீண்ட ஆயுளை தர வேண்டும். ரமலான் மாதம் வாழ்ந்தால் தான் நமக்கு நோன்பு கடமை, பரலான நோன்பு.
ஏன் இப்போ ஜுமாத்துல வீட்டு வீட்டுக்கு போகிறோம்? அசருடைய நேரம் வந்தால்தான் அசர் தொழுகை கடமை, அதுக்கு முன்னால் கடமை இல்லை. ஒரு மனிதர் அசர் தொழுகைக்கு முன்னால் மயக்கமுட்டு விட்டால் அல்லது பைத்தியம் ஏற்பட்டு விட்டது அல்லது மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதன் மீது அந்த தொழுகை கடமை இல்லை. ஏழு நாட்களுக்கு முன்னால் குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அகீக்கா இல்லை. அதனால் இந்த அகீக்காவையும் இப்படித்தான் பங்கு வைக்க வேண்டும். குருபானிலும் அகீக்காவிலும் உள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, குருபான் பொருளில் எதையை கணக்கிடப்படும்? நல்ல கொழுத்து ஆடாக கொடுக்க வேண்டும், அதிக கனமுடையதாக இருக்க வேண்டும், மெல்லியதாக மெலிந்து போனதாக குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது, கொம்பு துண்டிக்கப்பட்டதாகவோ கண்ணு குருடானதாகவோ வால் முறிந்ததாகவோ நொந்தியானதோ நோய்வாய்ப்பட்டதோ சொரிசிறங்கு பிடித்ததோ இது மாதிரியான பொருள்களை கொடுக்கக்கூடாது. பார்ப்பதற்கு கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும், தெளிச்சியாக இருக்க வேண்டும். நம்ம உடை மாற்றுகிற போது மட்டும் எப்படி வகவகையான டிசைன் டிசைனாக பார்த்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? யாராவது நிறைய காசை கொடுத்து மற்றகமான துணி எடுத்துட்டு வந்துருவோமா? எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது. இரண்டு நண்பர்கள் போகிறார்கள் துணி எடுப்பதற்கு, ஒரு துணியை இவனுக்கு பிடித்திருக்கிறது, நண்பனுக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிச்சிருக்குது. இவனுடைய கண்களுக்கு அது அழகாக தெரிகிறது, அதே மற்றவருடைய கண்களுக்கு அது மற்றகமாக தெரிகிறது. இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்திற்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அதுபோலத்தான் ஆடுகள் வாங்குகிற போதும் சரியே, ஏதோ வந்தோம் போனோம் சொல்லி குருட்டாம் போகாம இருந்தாம இருந்துடாம நல்லவை, நல்ல தரம் உள்ளவைகளை, பார்ப்பதற்கு நல்ல கொழுத்ததாக இருப்பவைகளை, குறையில்லாததாக இருப்பதை வாங்கித்தான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கூட 10,000 ரூபாய் 10,000 போன அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆனால் ஆட்டுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகல, 6 மாதம் தான் ஆகிறது. ஆனால் நல்ல ஒரு வருடத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தது போல இருக்கிறது. அந்த ஆட்டை இந்த ஆட்டை நிறுத்த வச்சா வித்தியாசம் தெரியல என்று சொல்லி நல்ல கொழுத்து இருந்தால் 6 மாதம் ஆடாக இருந்தாலும் கொடுக்கலாம். குருபானிலே இவையெல்லாம் கவனிக்கப்படும். ஆனால் அகீக்காவில் அப்படி இல்லை, எண்ணிக்கை மட்டும்தான் கணக்கு. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. அது இவ்வளவு நல்லா இருக்கணும், கொழுத்ததாக இருக்கணும்ங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அது தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனால் அதை நிறைவேற்றுகிறான். ஆனால் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நிறைவேற்றுகிறான். அதுல 2 நோக்கம் வந்துவிட்டது. இங்கே ஒரே ஒரு நோக்கம் தான், நான் இதை நிறைவேற்றுகிறேன், என்னுடைய ரப்புக்காக நிறைவேற்றுகிறேன், என்னுடைய நண்பர் என்னுடைய ரப்புடைய நெருக்கத்திற்காக நிறைவேற்றுகிறேன் என்று வருகிற போது நோக்கம் வித்தியாசப்படுகிறது. நோக்கத்துக்கு தகுந்தால் போல அங்கே அதனுடைய வலிமையும் இங்கே கூடுதல் குறைவாக அமைந்து விடுகின்றன. இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கூட்டு குருபானிலே சேர்ந்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நம்மால் ஒரு ஆடு வாங்கி கொடுக்க முடியும் என்றிருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். 2வது எல்லாத்தையும் சிறப்பானது ஏழைகளுக்கு கொடுப்பதுதான். மதரசாக்களுக்கெல்லாம் அனுப்புறாங்க சில பேரு. சில நேரங்களில் சில மதரசாக்களை போய் பார்த்தால் கொடூரமாக இருக்கிறது, அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு சின்ன குழந்தையிடத்தில் விசாரித்தேன், ஒரு 3வது 4வது படிக்கிற குழந்தை, எப்படிப்பா சாப்பாடுலாம் கொடுக்குறாங்களா? ஆ கொடுக்குறாங்க. என்ன நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். நைட் என்ன சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். இன்னைக்கு காலையில் பிரியாணி சாப்பிட்டேன். என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், 3 நேரம் அவர்கள் பிரியாணி சமைத்து கொடுக்கவில்லை. யாரோ நேற்றைக்கு கொடுத்த பிரியாணியை சூடாக்கி 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 3 நேரமும் இந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நாம் அனுப்புகிற செயல்கள் அந்த குழந்தைகளுக்கு இடைவெளி ஏற்படுத்துகிறது. நல்லா விசாரிச்சுக்கணும், எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை தேவைப்படும், எல்லாம் செய்துதான் நம்ம விசாரித்து கொடுக்க வேண்டுமே தவிர நாம கொண்டு கொடுத்துட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? சில மதரசாக்கள் தடை போட்டிருக்கிறார்கள். கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு மிச்சமான அந்த அப்படியே போகும் மதரசாக்கு, அவங்க என்ன பண்ண முடியும்? குப்பையில தான் போட முடியும். சில மதரசாக்கள் அப்படி வாங்க மாட்டாங்க, முதல்ல சொல்லிடணும், அப்ப நாங்க சாப்பாடு நிறுத்தி வைப்போம் செய்யறத. நீங்க திடீர்னு கொண்டு வந்து மத்தியான நேரத்தில் ஒரு சட்டி பிரியாணி கொண்டு வந்து இறக்கணும், யாரு சாப்பிட முடியாது? இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்களிலே அல்லாஹ் நமக்கு ஒன்றை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு நடைமுறை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆரோக்கியமானது, சமூகத்திற்கு ஆரோக்கியமானது, எல்லாத்துக்கும் ஆரோக்கியமானது. நம்ம விருப்பங்களை அங்கே திணிக்க கூடாது. எனவே குர்பானுடைய இறைச்சி எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டுமோ அது போல அகீக் அவளுடைய எரிச்சியும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். பெரிய நான் பெரிய அதை தெரிஞ்சவன் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கக்கூடாது, மார்க்கமாக ஆகாது என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். குருபானுடைய இறைச்சியும் கூட பங்கு வைத்துக் கொடுக்கிற போது அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூடுதல், இந்த வீட்டுக்கு கொஞ்சம் குறை, அப்படி எல்லாம் இல்லாம சரிசமமாக எல்லாத்துக்குமே ஒரே நீதியாக நேர்மையாக அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறை, இவைகளை கவனத்திலே கொள்ள வேண்டும். வல்லரஹ்மான் குருபானை நிறைவேற்றுபவர்களாக ஒவ்வொரு வருடமும் குருபானை நிறைவேற்றுகின்ற வசதியை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அதன் மூலம் மகத்தான் நற்கூலி அல்லாஹ் நமக்கும் நம்ம சமூக மக்கள் அத்தனை பேருக்கும் வழங்கியருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல உள்ளங்க.